வந்தே குருபதத்வந்தமவாங் மனசகோச்சரம் சுக்லப்பிரபாமிஷ்ரமசர்க்கியம் கைபுரம் மகா ஸ்ரீநாதாதிகுணத்ரயம் படுதரம் பீடத்ரயம் பைரவம் சித்தௌகம் மடகத்ரயம் பதயுகம் தூசீக்ரமம் மண்டலம் வீராந்த்வியக்ஷி சதுஷ்கஷட்டி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன்மாலினி மந்திரராஜ சைதம் வந்தே குரோர் மண்டலம். லலிதா சஹஸ்ரநாமம் சௌபாக்ய பாஸ்கர வியாக்கியானம், அதுல போன ரெண்டு கிளாஸ்ல இந்த நாமாக்கள்னா யஜ்ஞாத்தன நாமாக்கள், இவைகள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாஸ்கராயருடைய குருவான அவர் சொன்னதான பரிபாஷா ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டு நமக்கு சொன்னார். இப்ப பிரதம பாகம் ஆரம்பிக்க போற, எதை நாம் பூர்வ பீட்டிகான்னு சொல்றோமோ இது முழுக்க முதல் பாகத்துல 51 ஸ்லோகங்கள், இரண்டாவது பாகத்துல 182 ஸ்லோகம், கடைசி பாகத்துல 82 ஸ்லோகங்கள், 86 ஸ்லோகங்கள், மொத்தம் 320 ஸ்லோகங்கள் இருக்கிறதாக சொன்னார். பஞ்சாச ஏக ஆதௌ நாமது சார்த்த த்விஷதீதி சதம் ஷடதீதி சார்த்தாந்தே சர்கே விம்சதி விம்சதி சதத்ரயம் ஸ்லோகா. அதனால இந்த ஸ்லோகங்களை நம்ம மாற்ற முடியாது. ஒரு ஸ்லோகத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஸ்லோகத்தை சேர்த்துக்கிறதோ அவை எழுத முடியாது. பர்ஃபெக்டா எப்படி வந்திருக்கோ அவைகளை சொல்லியாச்சு. இதற்கு மேல முதல் பாகத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்பிக்கிறப்ப யாரார் எத்தனை ஸ்லோகங்கள் சொன்னாங்கிறது இப்ப சொல்ல போறேன். சார்த்தம் முனி சூத ஹய அம்பா அஸ்வ அம்பாஸ்வோக்தியானமேகேன ஒரு ஸ்லோகம். பூன பூமி ஒண்ணுதானே, கதான பத்து, பூமின பூமி. அதுக்கப்புறம் சார்த ருபாலா, ருபாலாஹான்னா ராஜாக்கள், சார்த ருபாலா 20. அதுக்கப்புறம் அத்யுஷ்டம் சார்த்தத்ரயம், அதுக்கப்புறம் சார்த நவஷரத்யுஷ்டம், இவைகள்ல முனி சூத ஹய அம்பா அஸ்வ அம்பா ஸ்வோக்தி ஜானமேகேனா. முனியான அகத்தியர் 10 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார் பூர்வ பீட்டிகையில, சூதர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார், ஹயக்ரீவர் முதல்ல 20 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் 9 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் 3.5 ஸ்லோகங்கள். சோ 20, 9, 3 இது ஹயக்ரீவர் சொன்னது. அதற்கு பிறகு அம்பாள் சொன்னது 6.5 ஸ்லோகங்கள். இப்படி முழுக்க கூட்டினா 50 ஸ்லோகம் வரும். சார் 51 தானே சொல்லியிருக்கேன் பூர்வ பீட்டிகையில? ஆமா, ஒரு ஸ்லோகம் அது தியான ஸ்லோகம், சிந்தூரா ருண விக்ரஹம் எனக்கூடிய ஸ்லோகமானது தியான ஸ்லோகம், அதையும் பூர்வ பீட்டிகையில நம்ம சேர்த்துருக்கோம். ஆகையால் இப்படி ஸ்லோகங்கள் அமைப்பு. ஆனா ஸ்லோகங்கள் எத்தனை, அந்த ஸ்லோகங்கள்ல கூட ஒவ்வொரு ஸ்லோகமும் யாரார் சொன்னா, இன்னார் இன்னென்ன ஸ்லோகங்களை சொன்னா அப்படிங்கறது கூட நமக்கு சொல்லிருக்கேன். பிரதம பாகம் விபஜதி பூகா, பூன ஒண்ணு, நிருபாலா ஷோடசா, நிருபாலான ராஜாக்கள் 16, அத்யுஷ்டம் சார்த்தத்ரயம், இது ஞாபகம் சொல்லணும் நமக்கு. இந்த அத்யுஷ்டம்ங்கிறது சார்த்தத்ரயம் 3.5, இந்த 3.5ங்கிறது ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா குண்டலினியானது, குண்டலினி சக்தி மூலாதாரத்துல 3.5 வடிவமாக ரவுண்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒண்ணு. வேதாந்தங்கள்லயும் ஓங்காரத்தை சொல்லும் பொழுது அகார உகார மகார அனுஸ்வாரம், அகாரம் உகாரம் மகாரம் மூணு, அனுஸ்வாரம் பாதி மூன்றா, இப்படின்னு வச்சுட்டு இந்த மூன்றங்கிறதோட சம்பந்தம் நிறைய இருக்கு. அதை நாம் அப்பப்ப பார்க்க போறோம். முனிவர் அகத்திய அவர் கேட்கிறார் ஹயக்ரீவர், ஹயாஸ்வபதானே ஹயக்ரீவ பராணி, ஹயன்னு சொன்னாலோ அர்த்தம்னு சொன்னாலோ ஹயக்ரீவர். தசஸ்லோகாஹ அகத்ஸ்லோக்தி ரூபாஹ, ஒரு பத்து ஸ்லோகங்கள் அகத்தியரால சொல்லப்பட்டதான ஸ்லோகங்கள். இத்தியாதி ரீத்தியா யதார்த்தம் அன்வய இப்படி அன்வய பண்ணிக்கணும். அகத்தியர் யாரு சார்? அகத்தியாட்சோஹி மகாமுனி, அகத்தியர்ங்கிறவர் பெரிய முனிவர். அவர் என்ன பண்ணார்? ஸ்ரீவித்யோபாசன அக்ரேசரா, ஸ்ரீவித்யோபாசனம் பண்றவாளுக்குள்ள ரொம்ப சிறந்தவர் அவர். ஹயக்ரீவத்ய தேசிகேந்திரத்யா முகாது, அவர் அவருடைய குரு ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவர் யாருன்னு சொல்லலையே, அகத்தியர் யாருன்னு அவர் பெரிய உபாசகம்னு சொல்றேன், அது சரியா இருக்கு. அவருடைய குரு ஹயக்ரீவர் சொல்லலையேன்னு அடுத்த ஸ்லோகத்துல இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த ஹயக்ரீவர் முகமாக பிரம்மாண்ட புராணியை, பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கக்கூடியதான மந்திர நியாச பூஜா புரஸ்மரண ஹோம ரகசிய ஸ்லோகி சப்ததிஹி கண்டி, ஏழு கண்டி என்னது? மந்திர கண்டம். ஸ்ரீ விஜயில இருக்க மந்திரம் என்ன? மந்திரம்னா என்னது? மனநா திராயதே இது மந்திரஹா, மறுபடியும் மறுபடியும் தாங்கள் அதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தாலே உங்களை காப்பாத்துகிறது. மந்திர ஜபம் என்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. எல்லோராலையும் ஹோமம் பண்ண முடியாது, ஜபம் பண்ண முடியாது, இவைகள்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அவைகள் எல்லோராலையும் அனுசரிக்கக்கூடியது ஜபம் என்கிறது. அந்த ஜபம்ங்கிறது மந்திரத்தை மறுபடியும் மறுபடியும் மனநம் அப்படியே திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கு. இந்த ஜபம் என்ன? ஜப்பே நைவது சம்சித்தே குறியாதன் என்னவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே அப்படின்னு ஹோமம் பண்ண முடியாதவாளுக்கும், தர்ப்பணம் பண்ண முடியாதவாளுக்கும், மார்ஜனம் பண்ண முடியாதவாளுக்கும், பிராமண போஜனத்தை அனுசரித்து கொடுக்க முடியாதவாளுக்கும், எல்லோருக்கும், ஏன்னா எல்லோராலையும் பிராமணர்களுக்கு போஜனம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அவாளெல்லாம் எப்படி ஒரு மந்திரத்தினுடைய உயர்ந்ததான நிலையை அடைவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு வழி சொல்லியிருக்கார், சுலபமான வழி ஜபம் அடிக்கே இருந்தான். இந்த ஜபம் எப்படி பண்றது? உட்கார்ந்து பண்ணணுமா, நிச்சண்டு பண்ணலாமா, ஓடிக்கே பண்ணலாமா, இவைகள்ல சந்தேகம் வரும். இந்த ஜபமானது எப்படி பண்ணணும்னு பின்னால சொல்ல போறார். ஆனா காலம் பிறந்து ராத்திரி பரியந்தம் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கலாம். எத்தனை நாள் சார் ஜபம் பண்றது? சந்தேகம் வருதோ இல்லையோ? எத்தனை நாள் ஜபம் பண்ணணும்ங்கிறது வேண்டாம், எப்பப்ப ஜபம் பண்ணலாம், எது வரைக்கும் ஜபம் பண்ணலாம். இந்த மந்திரமானது அது உங்க மூச்சுக்காக்காக ஆகும் ஆகிற அளவுக்கு ஜபம் பண்ணினா போறோம். மூச்சுக்காத்து எப்படி உங்களுடைய ஒரு பிரேரணை இல்லாமல், ஒரு முயற்சி இல்லாமல் தானா உள்ள காத்து எழுத்துன்ற வெளியில வந்தா, அதே விதமாக இந்த மந்திரமானது தானா செல்லணும். இது எப்ப சார் ஆறதுன்னு, அது ஆற பரியந்தம் ஜபம் பண்ணிட்டே இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியும் ஆயிருதா இல்லையான்ட்டு? மூச்சு காத்தனா மூச்சு காத்து மூச்சு காட்டினா நமக்கு தெரியறது. இதுதான் நம்ம மறந்தே போயிட்டு இருக்கவே எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, தூங்கி எழுந்துட்டு வேற யாரும் எழுப்பாம தானா முழிப்பு வர்றதோ இல்லையோ, இப்ப மத்தியானம் தூங்கி எழுந்தாலோ அல்லது ராத்திரி தூங்கி காலமே எழுந்தாலோ, நீங்க ஒன்றும் இல்லாம தானா நீங்க முழிச்சுக்கிறீங்களோ இல்லையோ, அப்பொழுது முதல்ல உங்க மனசுல இந்த மந்திரம் சிந்திச்சுட்டே உங்களுக்கு பார்த்தலையானால், ஓஹோ மந்திரமானது நம்ம மூச்சு சொல்றாரு. சோ அது வரைக்கும் ஜபிச்சா போறோம். அது 10 வருஷமாகுமா 12 வருஷமாகுமா என்ன கேட்கப்படாது. ஜென்மாந்திரத்திலேயே பண்ணிருந்தேன்னா சீக்கிரமா வரலாம். அது வரைக்கும் மந்திர ஜபம் பண்ணணும். இந்த மந்திர ஜபம் அப்படி பண்ணினோமே ஆனால் நமக்கு என்னது மனநாத்தாயதே, இவனுக்கு வேண்டியதான அத்தனை பதார்த்தங்களும் ஒரு துன்பமும் இல்லாம அந்த மந்திரமே உங்களை காப்பாத்துறது. அதனால அது என்ன மந்திரம்னு பேர். மந்திர நியாச, நியாசம்னா என்னது? நாங்க சாதாரணமாக காயத்ரியாதி மந்திரங்களை ஜபம் பண்ணும் பொழுது ரிஷியாதி நியாசம், சரநியாசம், சதையாதி நியாசம் இவைகளை நாங்க கேட்டிருக்கோம். ரிஷியாதி நியாசம்னா இந்த ரிஷி, இந்த தேவதை, இந்த சந்தஸ்ஸு, இந்த சக்தி, இந்த தீஜம், இந்த கீழகம், இந்த நேத்திரம் அப்படின்னு சொல்லுது. விஷ்ணுதாசன சொன்னப்ப இது நேத்திரம் அப்படின்னு சொல்வேன். அவைகளும் உண்டு. ஆனா இங்க சம்பிரதாயத்துல அஞ்சோ ஆறோ வரும். சாதாரணமாக ஆறு இருக்கும். இந்த நியாசங்கள் முதல்ல, அது இல்லாம அந்தர்மாத்திருக்கா நியாசம், பகிர்மாத்திருக்கா நியாசம், இப்படி சில நியாசங்கள் சொல்லுவோம். அதுக்கும் இல்லாம ஷோடாநியாசங்கள் சில நியாசங்கள் வரப்போகுது. நியாசம்னா என்னது? நீ நாசகா நியாசகா அப்படின்னு நம்ம சரீரத்தில் சில பகுதிகளில் அந்த தேவதையை இங்க சேர்த்துக் கொள்றது. இந்த டாப் பாடி நம்ம பூத உடல் இருக்க இத தெய்வீகமாக ஆக்கிக் கொள்வது நியாசம். அப்படின்னா அந்தந்த தேவதை இங்க இருக்கிறதாக நாம் நினைக்கிறது. அதே போலயே அந்தந்த தேவதைகள் நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பக்கத்திலையும் இருக்கா போல நினைக்கிறது. இதெல்லாம் ஸ்ரீருத்ர பிரசனம் சொல்லும் பொழுது சூலி பிரதோ இப்படி எல்லாம் சொல்றா. இவைகள்லாம் என்ன சொல்றது? நமக்கு முன்னாலையும் பின்னாலையும் பக்கத்திலையும் மேலையும் கீழையும் எல்லா இடத்திலையும் அந்த பரமாத்மா அந்தந்த வடிவமாக இருந்து நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு. நான் தனியாக இல்லை, என் சரீரத்திலேயே எல்லா தேவதைகளும் இருக்கா அப்படின்னு நினைக்கிறது பார்த்தா அது நியாசம். இந்த நியாசங்கள் மிகவும் அவசியம். இந்த நியாசங்கள் அப்படி உத்தரதேசத்துக்கு போனேடையானால், உத்தரதேசம் காசி காஷ்மீர் இப்படி எல்லாம் போனோம்னா அவன் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் நியாசமே பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜபமும் பூஜையும் 6 மணி நேரம் தான் பண்ணுவான். இந்துவர்ல வந்தா நியாசம் 2 நிமிஷம், ஜபம் ஏதோ கேட்டு பண்றான்னு வச்சுப்போமே, ஒண்ணும் இல்லையே. விவகாரம் என்ன? நியாசங்களுக்கு அந்த அளவுக்கு பிராமுக்கியத்தை இந்து ஊர்ல கொடுக்கல. ஆனா நியாசமானது ரொம்ப சிறந்தது, நியாசமானது அவசியம்னு சாஸ்திரங்கள் சொல்லும். ஆகையால் தான் காயத்ரி மந்திரம் பண்ணும் பொழுது நாம நியாசங்களை பண்ணி கொண்டிருக்கணும். நியாசம், சரநியாசங்கள் இவைகள்லாம், ஹிருதயாதி நியாசங்கள் இவைகள்லாம் பண்ணிட்டுத்தான் நம்ம பண்ணணும். அப்பொழுதுதான் அதுக்கு முழுமையான ஒரு சக்தி. ஆகையால் இவைகளை சொல்லக்கூடியதான நியாசத்தை கவனித்தார் அயக்கிரீவர். அகஸ்தியர் என்னென்ன மந்திரத்தை கத்தினார், நியாசத்தை கத்தினார், அப்புறம் பூஜையை கத்தினார். இந்த பூஜையானது 2 விதமாக இருக்கு. ஒன்னு பாக்கிய பூஜை, இன்னொன்னு ஆந்தர பூஜை. நம்ம சரீரத்துக்குள்ளேயே பகவானை தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணக்கூடியதான முறை. இதுக்கு அந்தர்யாகம்னு சொல்லுவார். அதற்கு பிறகு வெளியில பாத்திரா சாதனங்கள்லாம் வச்சு, பச்சபாத்திரம் வச்சுட்டு, தண்ணி வச்சுட்டு, மற்ற பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு பகவான பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, இதுக்கு மகிர் யாகம்னு பேரு. இந்த பூஜையை எப்படி பண்றது, எந்த ஏது எங்கிறதையும் மந்திர நியாச பூஜா புரஸ்கரணம். மந்திர சித்திக்கு முன்னால என்னென்ன பண்ணணும், நீங்க எந்த மந்திரம் வாங்கிட்டோ அந்த மந்திரத்துக்கு எத்தனை எழுத்துகள் இருக்கோ அத்தனை லட்சம் ஜபம் பண்ணணும். இப்ப சாதாரண நவாட்சரி மந்திரம் எடுத்துருக்கு. நவாட்சரி மந்திரத்தை எவ்வளவு ஜபம் பண்ணணும்? 9 லட்சம் ஜபம் பண்ணணும். இந்த 9 லட்சம் ஜபம் பண்ணினா அது எப்ப நற்கலியுகத்துல, த்ரேதாயுகம், துவாபர யுகம், இது கலியுகம். சோ 4 டைம்ஸ் 9 நாள் 36 லட்சம் ஜபம் பண்ணணும். இதே இப்படி இருந்ததுன்னா மகாவாராகி மந்திரம், ராஜசியாமலா மந்திரம் என்ன சார் ஆகுது? அது பாட்டுக்கு 108 லட்சம் இருக்கு. 108 என்னன்னா ரொம்ப ரொம்ப 432 லட்சங்கள் பண்ணணும்னா அவளை சொல்லல. இவைகள் சில மந்திரங்கள். ஆனா அந்த இடத்து ஜபம் பண்ணினா அந்த தேவதா சாட்சாத்காரம் ஏற்படும். அது சொல்லிக்கணும். மதுசூன சரஸ்வதின்னு பெரியவர், அவர் கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணினார். எவ்வளவு ஜபம் பண்ணினார்? அது பஞ்சதசாட்சரி மந்திரம். கிருஷ்ணனை வச்சிருந்தா பஞ்சதசாட்சரி மந்திரம் 15 லட்சம். அந்த 15 எழுத்து இருக்கக்கூடியதான மந்திரத்துல 15 நாள் 60 லட்சம் ஜபம் பண்ணினார். கிருஷ்ணன் பிரத்யட்சமாகல, விடல. அவர் இன்னொரு 60 லட்சம் ஜபம் பண்ணினார், பிரத்யட்சமாகல, விடல. அவர் மறுபடியும் கொஞ்சம் ஜபினார். பகவான் பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்க பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது எந்த அறிவு கொடுத்தீங்களோ அந்த அறிவு எனக்கு இப்ப வேணும்னு கேட்டேன். நான் கொடுக்க முடியுமா? அந்த ஞானம் கொடுத்து முக்தினா அடையணும். உமக்கு இன்னும் பிராரப்த ஜென்மா இருக்கு, இப்பவே கேட்கிறேன். என்னன்னா புரத்தனம் பண்ணிட்டே நீங்க கொடுத்துதான் ஆகணுங்கிற தைரியம் பாருங்கன்னு கொடுத்தாச்சுட்டார். அதற்கு பிறகு அத்வைத சித்தி முதலிய கிரந்தங்கள்லாம் எழுதியதாக சரித்திரம் வரும். அப்படி இந்த ஜென்மாவில நீங்க நேரா அம்பாளை பார்க்கணுமே, ஆனால் அதுக்கு முயன்ற மிக சிறந்ததான வழி ஜபம். அதோட புரஸ்கரணம். புரஸ்கரணம்னா ஜபம் பண்ணி அதுல 10ல் ஒரு பங்கு அர்ப்பணம் பண்ணி, அர்ப்பணம்னா ஜலத்தை விட்டு, அதுல ஒரு பங்கு மார்ஜனம் ஜலத்தை தெளிச்சு, அதுல 10ல் ஒரு பங்கானது ஹோமம், அதுல 10ல் ஒரு பங்கானது பிராமண போஜனம். இப்படி எல்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தோமையானால் நிச்சயமாக அந்த மந்திரமானது சித்திக்கும். மந்திரம் சித்திச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்கல. மந்திரம் சித்திச்சடையானால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். சம்சாரத்துல இருக்கக்கூடியதான எல்லா தொல்லைகளும் அகன்றுவிடும். வேதாந்தமானது நீங்க சிரமப்படாம வந்து சேரும். வேதாந்தத்தை கேட்டுட்டே இருப்பா 30 வருஷமா, கேட்டுட்டுதான் இருப்பா, சந்தேகங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தியாய் இது வித்தமா வரணுமேனால் இதுக்கு இந்த மந்திர ஜபம் புரஸ்கரணம் அவசியம். அது பண்ணினா தானா இதுதான் அர்த்தம் அப்படின்னு நிச்சயமாக தெரியும். அப்படி ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில சாந்தி அடையறதுக்கு வழி புரஸ்கரணம். அப்படி மந்திரத்தை கத்திருந்தார், ஞாசத்தை கத்திருந்தார், பூஜையை கத்திருந்தார், புரஸ்கரணத்தை கத்திருந்தார், கோமம் எப்படி பண்ணணும்னு கத்திருந்தார். அதுல இந்த மந்திரத்திலயும் இந்த ஸ்ரீவித்யா தந்திரத்திலயும் இருக்கக்கூடியதான ரகசியமான முறைகளை கத்திருந்தார். பிறகு ஸ்தோத்ராக்கை சப்தபிக் கண்டை ஸ்தோத்ரம் எனக்கூடியதான 7 கண்டங்கள்ல ஸ்ரீ மாதோ பிராதுர்பவாதி ரகசிய ஜாதம் ஆகர்ண்ய, அம்பாள் எப்படி பிறந்தாள், பிறவி இல்லாதான் அம்பாள் எப்படி, தேவான அம்சாரிய சித்தியர்த்தம் ஆவிர் பவதி சாயதா உத்தன்னே ஜததா லோகே தா நித்யப்பி விதீயதே. தேவானாம் காரிய சித்தியர்த்தம், நல்லோருடைய காரியத்தை முடிப்பதற்காக. ஒரு காலத்துல தேவதைகளுக்கும் அறக்கணக்கு சென்று வந்துடும். பண்டாசுரன் எனக்குரியதான அரக்கன் ரொம்ப பவர்ஃபுல்லா போயிட்டான். ரொம்ப சக்தி வாய்ந்தவாய் தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப துன்பத்தை கொடுக்க தொடங்கினான். அப்பொழுது தேவதைகள்லாம் பிரார்த்திக்கும் பொழுது சிவகிரி குண்டத்திலிருந்து அம்பாளாவை பண்ணிட்டான். தேவகாரிய சமுத்தியதா, தேவதைகளுக்கு வேண்டியதான காரியத்தை பண்ணி கொடுக்கணும் என்பதற்காக சிதக்கிரி குண்டத்திலிருந்து உண்டானா. அதனால சிதக்கிரி குண்டத்திலிருந்து உண்டானாள் என்கிறதுனால முதல்ல அம்பாளுடைய தலைய பூஜை பண்ணின. தலையிலிருந்து ஆரம்பிச்சு பாதம் வரிச்சுட்டு முதல்ல தலைக்காரே உண்டாச்சு. அப்படி தலையிலிருந்து அதுக்கப்புறம் தலாசம், கண்கள், புருவங்கள், கண்கள், காதுகள், மூக்கு, இப்படி வறட்சியாக சொல்லிட்டே வந்தான். அதனால பறவையிலிருந்து ஆரம்பிச்சு அம்பாள் என்னென்ன ரகசியமான காரியங்கள் பண்ணினா, இவைகள்லாம் ரகசிய ஜாதம் ஆகன்யா கேட்டு இதோபி பரம ரகசியம், இவைகள மிக மிக ரகசியமானது. நாம சாஹசிரம் ரகசியம், நாம சாஹசிரம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி அப்படின்னு ஆரம்பிச்சு லலிதாம்பிகா என பரியந்தம் இருக்கிற நாம சாகசிரம் ஆயிரம் நாமாக்கள அம்பாளுடைய திருநாமாக்களை கேட்கலையே. நாம சாகசிரம் அகோபலாதேவ நிச்சய அவருக்குதான் தெரியாது, கேட்கல ஹைங்கிற இவர் சொல்லல. அப்படிப்பட்டதான நாம சாஸ்திரம் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இது ஒரு கஷ்டம். அவருக்கு இது போல நாமதாசம் ஒண்ணு இருக்கு, ஆனா இந்த குருவாரம் நமக்கு சொல்லல, ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. அது இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அகஸ்தியருக்கு எப்படி தெரிஞ்சது? யாரோ சொன்னா சார் அப்படின்னு யார் சொல்லிருக்கோம்? இதற்கு முன்னால் எங்க ராஜ்யநாம சாஸ்திரம் ரெண்டு பேருக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? அம்மாளுக்கு தெரியும், ஐயக்கரையவருக்கு தெரியும். இது பேருக்கு தெரியாது. அதை எழுதினதானே இவர்களுக்கு தெரியும், வாக்கு தெரியும். இப்படி இருக்கிற காலத்துல இவைகள் அப்படி ஒண்ணு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருந்தாரு? இவர் அப்படியா? அப்படி இருக்குன்னு தபஸ்னால தெரிஞ்சிருந்தார். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தபஸ். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணணும், மந்திர ஜபம் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் உயர்தான மனசஸ்த இந்திரியாணாம் ஐகாக்ரியம் தப புத்தே. மனசும் புலன்களையும் அடக்கி தான் எந்த விஷயத்தை நினைக்கிறானோ அதையே தியானம் பண்ணிட்டு தபஸ்து. இப்படிப்பட்டதான தபஸ்னால நிறைய விஷயங்கள் தெரிகிறது. அதனால இவர் கண்டுபிடிச்சார் தபசக்தியினால. ஓஹோ, இப்படி ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு போல இருக்க, இது ஏன் நமக்கு சொல்லல அப்படின்னு பார்த்தார். அப்போ பலாதேவ நிச்சயா நிச்சயம் பண்ணிட்டு பக்தாயாபி மக்கியம் கிமிதி குரு குருபி ந தத்தம். ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லணுமையானால் நமக்கு என்ன இருக்கணும்? எது இருந்தால் நமக்கு சொல்லுவா? குருவானவர் நிறைய காசு கொடுத்த குரு கொடுப்பாரா? காசை எதிர்பார்த்து அதை சொல்றதுன்னு வந்தா அவருக்கு குருன்னு பேர் இல்ல, அவருக்கு பிசினஸ் மேன் பேர். காசை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனா சிஷ்யன் எப்படி இருக்கணும்? எதை வேணும்னாலும் குருவுக்கு கொடுக்க தயாரா இருக்கணும். குருவுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணத்துல சிஷ்யன் இருக்கணும். குருவானவர் சிஷ்யனிடத்துல எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. குருவும் தனக்கு தெரிந்தது முழுக்க நான் சிஷ்யனுக்கு கொடுக்கிறேன் என்று சிந்தமா இருக்கணும். சிஷ்யன் என்னிடத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன் என்று தயாரா இருக்கணும். இதனால்தான் இந்த டிரான்சாக்சன் வரமாட்டேங்கிறது. ஒருத்தர் கொடுத்த ஒருத்தர் வாங்கிட்டா வேகமா நடக்கும். உலகத்துல நடக்கக்கூடியதான பிசினஸ் எல்லாம் இப்படி தானே. நீங்க ரூபாய் நோட்டு கொடுத்தா அவன் பொருளை கொடுத்தா எவ்வளவு பாருங்க. ஸ்ரீநகர்ல போய் பார்த்தேன்னா ஒரு சண்டை கடையிலயோ ஒரு துணி கடையிலயோ மனுஷியா அதேப்பா உள்ள போனா வெளியில வர முடியாது. சம்சாரம்னா நிஜமான சம்சாரம் அப்படி எவ்வளவு கும்பல் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அங்க அது மாதிரி இல்ல, ஏதோ ஒரு குரு மூலையில இருக்க ஏதோ சில சிஷ்யர் தான் வரைக்கும் போறா. ஏன் குருவும் எல்லாவற்றையும் தனக்கு அறிந்ததெல்லாம் அந்த சிஷ்யனுக்கு அறிந்து கொள்ளணும் எனக்குடையதான எண்ணத்துல நாளுக்கு நாள் அவரை தயார் பண்ணி அவன் வரும்பொழுது வெறும் கல்லாட்டம் தான் இருந்தான். அவனை நன்றாக வெண்ணையாக மாத்தி அவனுக்கு ஆத்ம தத்துவம் நன்றாக உள்ள வரும்படி அவனை தயார் பண்ணி அதுல போய் சொல்ல போற. ஒரு குரு எப்படி பண்ற? இந்த வீட்டுக்கு முன்னால சிமெண்ட்னால ஒரு தாமரை மொட்டு தயார் பண்ணிருப்பார். வீட்டுக்கு முன்னால சிமெண்ட்னால அது போல இருக்கிற கிறிஸ்டியனுடைய இதயம். அந்த குருவானவர் என்ன பண்றார்? அந்த சிமெண்ட் மாதிரி கல்லு மாதிரி இருக்கக்கூடியதான தாமரை மொட்டை அது வெண்ண மாதிரி ஆரா நிஜமான தாமரை மாதிரி ஆக்கி இந்த ஞான பாஸ்கரம் என்ன பண்ண தெரியுமோ அதை மலரும் பண்றதான். அந்த சிஷ்யன் முதல்ல எப்படி இருந்தா அவரை தயாராக்கி அவனை ரொம்ப உயர்ந்ததான ஒரு நிலைக்கு சித்தமாக்கி அதற்கு பிறகு அவனுக்கும் ஆத்ம தத்துவத்தை போதனம் பண்ணி அதனால் அவனை உஜ்ஜீவிக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த குருவானவர் ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துதான் அகஸ்தியர் இருக்கு. ஆகையால் மக்கம் திமிதி குரு பிகி நதத்தம் இது அனுபதேசாம் சந்திஹானா. ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று சந்தேகப்பட்டுக் கொண்டு சூதா அப்படின்னு இவர் ஏன் இப்படி கேட்கிறார்? அப்படிங்கறத சூத்தர் முதல் ஸ்லோகத்துல சொல்றாராம். லலிதா சஹஸ்ரநாமத்துல பூர்வ பேட்டிகையில முதல் ஸ்லோகம் அஸ்வான மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதா கதிதம் லலிதா தேவ்யா லலிதம் பரமாத்புதம் அஸ்வான மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதா. குருவகுமரன் ஏ அஸ்வானன குதிரை முகம் உள்ளவரே இப்படி சார் கூப்பிடுறது. குருவரை கூப்பிடும் பொழுது ஏ குதிரை முஞ்சேன கூப்பிடுறது. ஏன் சார் இப்படி கூப்பிடுற? மகாபுத்தே சிஷ்யன் குருவுக்கு சர்டிபிகேட்டா ரொம்ப மகாபுத்தி என்ன ஏன் இப்படி கூப்பிடுறாரு? இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறப்பவே நமக்கு சாதாரணமாக ஒரு குருவை பேரை வச்சு கூப்பிட முடியாது, பேரை வச்சே கூப்பிடப்படாது. குரு குருவை ஆத்மநாம குரோர் நாம நாமாதி கிருபணச்சேயோ நன்மண்டியார் அப்படின்னு சொல்றது. ஜேஷ்டாபத்திய களத்ரயோ சில பேருடைய பேரை சொல்ல பேரை சொல்லி கூப்பிடப்படாது. ஆத்ம நாமா என் பேர் என்னதுன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறார். குரோர் நாமா குருனுடைய பேரை சொல்லப்படாது. யாரு குருன்னு இன்னார் அப்படின்னா அவர் இனிஷியல் சொல்றதோ இல்ல இப்படிங்கறதோ அப்படி சொல்லணுமே தவிர குருனுடைய பேரை நேரா சொல்லப்படாது. ஆத்ம நாம குரோர் நாமா நாமா சிக்கிருப்பா மகா பாப்பியா இருந்தா அவன் பேர் சொல்றான். ஸ்ரேயஸ்கா மோன கிரண்டியா ஜேஷ்டா பத்ய பெரிய பையன் பேர் சொல்லப்படுறான். ஆத்துக்காரி பேர் சொல்லப்படாது. ஆத்துக்காரி பேரே சொல்லப்படாதுன்னு தர்மசாஸ்திரம். இப்ப ஆட்டக்காரர் பேரே சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்றதுதான் ஃபேஷன் வேற வச்சுட்டு இருக்கோம். நான் லோகத்தை பத்தி பேசல, சாஸ்நாமத்தை பத்தி தான் பேசணும். சொல்லப்படாதுங்கிறது என சொன்னா என்ன ஆகும்? ஆயுட்சீணம்னு சொல்லு. எத்தனை வயசை வருத்தாலும் அந்த வயசை நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது குருவுடைய நிஜமான பேரே சொல்லப்படாதுன்னு அவருக்கு ஒரு ஒரு புன பேரை வந்து குதிரை முஞ்சினாருன்னு சொல்றீங்க சார், நன்னா இல்லையே ஒரு சந்தேகம் வரலாம். இதுக்கெல்லாம் பதில் நமக்கு சொல்லணும் சொல்ல போற. அஸ்வான மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதா எல்லா சாஸ்திரத்தையும் குறை கண்டவரே கதிதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்புதம் லலிதாம்பாண்டி சரித்திருக்க நீங்க எனக்கு சொல்லிருக்கேன் பாருங்க. இதை ஏன் சொல்லலேன்னு கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கு முன்னா தாங்கள் இதையெல்லாம் சொல்லிருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா இவைகள்லாம் சொல்லிருக்கேன் இதுதான் விட்டு போச்சு என்ன காரணம்னு சொல்லணுமா? இப்ப ஒரு வருடம் பொழுது இது ஏன் நீ சொல்லலன்னு சொன்ன சொல்ல மாட்டேன் பொண்ணு என்ன ஆகும்? எப்பவுமே ஒருத்தர அப்ரோச் பண்ணும் பொழுது முதல்ல எப்படி பேசணும் இது நமக்கு தெரியணும். அத முதல்ல சொல்றார் அகச்சதி அகஹா அகத்தியவாச்சான்னு சொன்ன அகத்தியர் யாரு? இப்பதான் அகத்தியர்னு ஸ்ரீவித்யா உபாசக ஸ்ரேஷ்டர்னு மட்டும் சொன்னேன். அகஹா அகச்சதி அகஹா அகத்தியாங்கிற பதத்துல முதல்ல அகஹான்னு பதம் இருக்கு. எப்பவும் செல்லாதது எங்கும் செல்லாதது இருக்கிற இடத்திலேயே இருக்கிறது மலை. சோ அந்த மலைக்கே அகம்னு பேர். அந்த அகம் பர்வதம் விந்தி பர்வதத்தை தியாயதீதி அகத்தியா அதை நிறுத்திவிட்டார். அந்த விந்திய மலையானது அலராம நிறுத்திவிட்டார். அப்ப அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. விந்திய பர்வதத்தையே அதை வளர விடாம இப்படியே இரு அப்படின்னாரா வளராதுன்னு அப்படின்னு ஒரு காலத்துல விந்திய பர்வதத்துக்கும் இன்னொரு பர்வதத்துக்கும் போட்டி வந்தது. நான் ஜாஸ்தி வளர்றேன் நீங்க ஜாஸ்தி வளர்றேன் வளர்ந்துட்டே போச்சு. ஆகாசம் வரைக்கும் போயிடுது. பாரத தேசத்துல உத்தர பாரதம் தட்சிண பாரதம் ரெண்டு பிரிஞ்சு போறா போல ஆயிடுது. ஏன்னா மலை அந்த அளவுக்கு வளர்ந்துதே போறது. இவர் என்ன பண்ணினாரு தெரியுமா? உத்தர தேசத்துல தட்சிண தேசத்துக்கு வரணும் ரொம்ப ஹைட் அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. மலையை ஏறி மறுபடியும் மலையை இறங்கணும். இவர் ஏறிக்கொண்டே இருந்தா வளர்ந்து போயிட்டே இருக்க நாளுக்கு நாள் வளர்றது எப்படி இந்த பக்கம் வர்றது? என்ன பண்ணினார் விந்திய பர்வதத்தை? ஆமா விந்திய பர்வதமே நீ கொஞ்சம் குனிஞ்சு இரு நான் தாண்டிட்டு போறேன் அப்படிங்கிற இந்த முனி சொன்னதான வார்த்தைய அந்த மலையானது தாண்ட முடியாது. ஏன்னா இவர் தவிச்சு விடுவாரோன்னு ஒரு பயம். இப்ப ஏதோ ஒரு போட்டிக்காகத்தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப குறிஞ்சு நம்ம நிப்போம், அதுக்கப்புறம் அவர் தாண்டல பேரு அந்த பக்கம் போயிடுவோம், நன்னா வளர்ந்துருவோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல குனிஞ்சதான் பர்வதம். இவர் எந்த அளவுக்கு இருக்காரு தெரியுமோன்னா வளர அளவுக்கு அவர் தான் அவரோட ஹைட். அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணினானா, மிஞ்ச பருவம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு குழிஞ்சது. இவர் இந்த பக்கத்துல அந்த பக்கம் தாண்டின, மறுபடியும் இப்படியே இரு, மறுபடியும் வரையிட்டார். இது என்னடா, இது போவே இல்லை அந்த பக்கம். மிஞ்ச பருவம் இன்னைக்கு அப்படின்னு அதனால்தான் சின்னத்தை எரிஞ்சுவிட்டார். அவருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய விவாகங்களை பார்த்து கொண்டே இருக்கார் வருஷா வருஷம். அப்படி அந்த சந்தர்ப்பத்துல அகஸ்தியர் அங்கே வரா போல ஒரு ஐதி இப்படி புராணங்கள்ல சொல்லிருக்கு. அகஸ்தியர்ங்கிற இவர் யாரு, பெரிய முனிவர், அவ்வளவு தபசக்தி உள்ளவர், விந்தியமலையே அதை வளராமல் தடுத்து நிறுத்தினவர் அவர். விஞ்ஞானமானம் ஸ்யாயதே இதி அகத்யஹ ஞானம் ஸ்தம்பனம் சாதகதா காசிகண்டே திரஷ்டவ்யா. இப்ப நான் சொன்னதான கதையானது காசிகண்டத்துல இருக்கு. அகத்ய அசங்கத்வ அபனோதனாய பூர்வ கதா பிரசங்கம் சாமான்யேன ஸ்மாரயதி. அகத்தியர் சொன்னார், ஓஹோ அஸ்வான புத்தேன்னு எப்ப சொன்னார், ஏன் சொன்னார், எதான் நமக்கு தெரியுதோ. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ஒரு முனிவர் இருந்தார், அவர் இப்படி சொன்னார், இப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கணுமோ இல்லையோ. அகத்தியர் பேசினார் அப்படின்னா யாரோட பேசினார், ஏன் பேசினார், நமக்கு ஒரு முன்னால் தெரிய வேண்டாமா, அதுக்காக சொல்றாரு. தேவி பாகவதே பிரதம ஸ்கந்தே தாவதியம் கதா ஸ்மரியதே. தேவி பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த கதையானது ஒன்று இருக்கு. புரா கில பகவான் விஷ்ணு, மகாவிஷ்ணுவானவர், அவர் என்ன பண்ணினார், தேவதைகள் யஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தார். அந்த யஜ்யத்தை காப்பாற்றுவதன் பொருட்டு வெகு நாட்கள் முழித்துக் கொண்டே இருந்தார். அவர் தூங்கியே போகலையா, வெகு நாட்கள் சில வருஷங்கள் யாகம் பண்ணிட்டே இருந்தார். அத்தனை வருஷங்கள் யாகங்களுக்கு ஒரு விதமான ஆபத்தும் வரப்படாதுங்கிறதுக்காக அதை காப்பாற்றிக் கொண்டு முழித்துக் கொண்டே இருந்தார். சில வருஷங்கள் தூங்கவே இல்லை. நமக்கு ஒரு அரை மணி நேரம் தூக்கம் கெட்டு போச்சுன்னா அடுத்தவர் முழுக்க தூங்குறாரு சார், இன்னும் தூக்கம் போறாதுங்கிறான். என்ன சமோ குணமோ தெரியல. லோகத்துல மனுஷனுக்கு எப்படி இருக்கு, அவருக்கு என்ன, சில வருஷங்கள் தூங்கவே இல்லை, முழிச்சுட்டார், அத்தனை நாள் முழிச்சுட்டே இருந்தார். அப்புறம் எல்லாமும் முடிஞ்சு போயிடுது, சரி இந்த மேலே தூங்கலாம் போ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணினாரா, அவருக்கு சாரங்கம்னு ஒரு வில்லு இருக்கா இல்ல, அந்த வில்ல நிக்க வச்சு அதுக்கு சாஞ்சிட்டு இந்த உதட அதுக்கு மேல அப்படியே சாஞ்சிட்டு மாவாக்கட்டை அது மேல வச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணு அப்படியே அசையலாம் நினைச்சு தூங்கி போயிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் வர தாங்கிட்டு அப்படி தூங்கிட்டார். தூங்கி எழுந்துக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மகாவிஷ்ணு எழுந்துக்கலன்னா அவரால் பண்ண வேண்டியதான அனுகிரகம் பண்ண வேண்டியதான நிறைய காரியங்கள் அப்படியே பெண்டிங் போயிடும். தேவதைகள்லாம் பார்த்தாடாடா, மகாவிஷ்ணு நமக்கு இப்படி தூங்கிட்டே இருக்காரு, அவரை எழுப்பணவே, தூங்குறவாள எழுப்பப்படாதுன்னு ஜென்மசாஸ்திரம். தூங்குறவாள எழுப்பினா மகாபாபம்னு சொல்றது. அப்படி இருந்தா நம்ம குழந்தை எட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது, எட்டு மணிக்கு ஸ்கூல் ஆரம்பம்னு ஏழரை மணிக்கு கூட எழுதுக மாட்டேங்கிறது. அந்த அம்மா கை ஷூ போட்டு பாத்து போட்டு ஷூ போட்டு எல்லாம் பண்ணி எழுப்புற எழுப்பி பல் தெளித்து அது அப்படியே முகத்துல கொஞ்சம் பவுடரும் முன்னாலே பூஜிக்கு காலை உள்ள தட்டி இதுக்குள்ள ஆத்துக்காரர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பார். பையனை அனுப்புறதுன்னு பெரிய யஜ்யம்னு அப்படி அவன் ஸ்கூல்ல அந்த கரெக்டா இவ பள்ளி வர்றதுக்குள்ள வேன் வந்துடும். வேன் வந்து அப்படியே மூட்டையை கொண்டு போற போல அதை போயிட்டு போட்டுட்டு அவாடா முதல் மூச்சு ஆசிரியர் பையனை ஸ்கூல் அனுப்பின பிறகு ரெண்டாவது மூச்சு ஆசிரியர் போன பிறகு இனிமேல படிக்கதான் அவ்வளவு சிரமம்னு அதை அனுபவிச்சு வாழக்கத்தான் சரி. அப்படி இந்த தூக்கம்னா அத்தனை வருஷம் அந்த தூக்கமா இருக்கிறதுனால தேவதைகளை புண்ணம் பண்ண முடியாது, தூங்குறவாளை எழுப்ப முடியாது. இவரும் தூங்கிட்டு இருக்கார், எழுந்து பாரு எழுந்து பாருன்னு பார்த்தா எப்பவும் எழுந்துக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணினா அவர் வில்ல அது சப்போர்ட் பண்ணிட்டாலே மகாவாக்கியத்தை சப்போர்ட் பண்ணிட்டு நின்றுட்டு தூங்குறார். இவர் எல்லாமா அந்த வில்ல கொஞ்சம் அகத்தினா பரவாயில்ல, அப்ப தானா முழிச்சுப்பான் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல என்ன பண்ணினாலும் இந்த காயான் இருக்கும் இல்லையோ வயிற்று அத சுத்தி பண்ணி கொஞ்சமா அந்த நாண்டாயிரம் கழிச்சிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சாலும். ஏன்னா இவ யாரும் கேட்டு மகாவிஷ்ணு பாப்பு வந்து செஞ்சுட்டாருனா வம்புன்னு அது ஏதோ சின்ன பூச்சி என்னமோ ஆச்சு பயாக்குன்னு நினைப்பாரு அப்படின்னு நினைச்சுட்டு அனுப்பிச்சிருக்க. அப்ப அது கேட்டா நீங்க என்ன ரொம்ப உயர்ந்ததான ஒரு வேலைக்கு அனுப்புங்கள், இது சாதாரணமான ஒரு வேலை, இது ரிஸ்கி ஜாப். அவர் எழுந்து சபிச்சுட்டாருனா நாங்க என்ன என்ன பண்றதுன்னு அது சாதாரணமா நெட்டு நீ நாஜமா போது ஜபிச்சு பரவாயில்ல, கையும் காலம் இல்லாம ஜபிக்கணும் ஒரு திருப்தி இருக்கா, இப்பயேதான் ஜபிச்சுட்டாருனா எப்படி ஜபிச்சுவாரு யாருக்கு தெரியாத, இந்த வம்பா போயிடும் சார் ஆகையால் என்ன பண்ணணும்னு, இல்ல எங்களுக்கு இது காம்பன்சேஷன் ஜாஸ்தியா போயிடும்னு கேட்டா. இந்த காரியம் பண்றது எல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிறா போலதான், என்ன காம்பன்சேஷன் வேணும்னு, எங்க பாகம் வேணும்னு கேட்டுதான். இந்திரனுக்கும் அக்னிக்கும் அவாளுக்கெல்லாம் யாகம் பண்ணினா என்ன பாகம் வருதோ அந்த யக்ஞ பாகம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஓஹோ, இப்ப நமக்கு காரியம் ரொம்ப முக்கியம். இப்ப வீராப்பு லாபம் இல்ல, நம்ம ரொம்ப நாளா பயிற்சி எல்லாம் பண்ணி மாவட்டம் எழுதுக்காம காரியம் நடக்கணும். என்ன பண்றது, யக்ஞ பாகம் கொடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல கொடுப்போம் அப்படின்னு பண்ணுங்கன்னு. இது வேகமா சுறுசுறுத்து போச்சு, போய் என்ன பண்ணிட்டு அந்த நான்கயரை கடிச்சது, நான்கயரை கடிச்சது அந்த நான்கயரை வந்து விட்டு போச்சு. விட்டு போனதுமே அந்த தலை இருக்க பதில அந்த வில்லானது இழுத்து கட்டின நான்கயர் அது ஒரே தடவை டப்பன் தெரிஞ்சிருச்சு, தெரிச்சது தெரிச்சதுமே அந்த தலையானது கட்டாயி வெள்ள இங்க விழுந்து போயிட்டான். மகாவிஷ்ணுக்கு தலை இல்ல, இப்ப என்ன பண்றது, ஒண்ணு ஆரம்பிச்சா இன்னொன்னு ஆயிடுறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு அது வந்த பதில தெரியாது. கொஞ்சம் நஞ்சம் இல்ல சார், அத இங்க எங்க விழுந்ததுன்னு தெரியாம வெகு தூரத்துக்கு விழுந்துருக்கான். இவாளோ முதல்லயே மகாவிஷ்ணு முழிச்சுக்கலையே, இப்ப முழிச்சுக்கலன்னு இல்ல அவர் முழிப்பாரான் ஆயிடுத்து, தலை எங்கேயோ போய் விழுந்துருது மகாமிஷ்ணு. என்ன பண்றது, தேடி தேடி பாக்கிறா, அவசரத்துல தேடினா கிடைக்குமா? நம்ம மாதிரியே முக்கியமான பொருள் சாதம் வச்ச பிறகு அந்த கரண்டி எங்கேயும் போடுவா மாமி, அப்பதான் அந்த கரண்டி கிடைக்கும், சாம்பார் கரண்டி கிடைக்கோ வேற கரண்டி கிடைக்கோ அந்த கரண்டி கிடைக்கும். என்ன பண்றது, இது சாதாரணமா ஆற்றல் நடக்கிறது. ஒரு பதட்டத்தினத தேடி நிலையானால் எதுவும் கிடைக்காது. அப்ப என்ன பண்றதுங்கிற சாயத்துல அம்பாள் அங்கிருந்த நாராயண சகோதரி கேட்டு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்க. அம்பாள் பார்த்தா சரி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், இந்த பக்கத்துல ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரை தலைய வெட்டிடுங்க, வெட்டியதுல ஒட்டுங்க உட்காச்சுப்ப அப்படின்னு அனுகிரகம் பண்ணு. அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிடலாம். அதற்கு பிறகு இவ சொன்ன பிரகாரமா குதிரை தலைய வச்சு அதுக்கு மேல வச்சு வச்சா குழச்சுண்டு அவர் குதிரை தலையில உபதேசம் பண்ணினாரா. அதே மாதிரி குதிரை தலை இருக்க குதிரை வேஷத்தோட இருக்கக்கூடியதான ஒரு அரக்கனையும் கொன்னாரா. இந்த ரெண்டு செயல்களும் பண்ணினத்தினால அவருக்கு ஹயக்ரீவர்னு பேர். அதற்கு பிறகு அந்த ஹயக்ரீவர் அம்பாளிடத்திலேயே நேரா எல்லாவற்றையும் கத்துட்டாராம். அந்த ரெண்டையும் சொல்றதுக்கா அஸ்வானனா குதிரை முகமுள்ளவரே, ஏன் இப்படி காரண ஜன்மாவாக இருக்கிறவளேன்னு அர்த்தம். சர்வசாஸ்திர விசாரதா எல்லா சாஸ்திரங்களையும் சாட்சா ஜெகன்மாதா விட்டு நேரா வாசித்தவரே. ஐங்கிரிவர் எப்படிப்பட்டவர், அம்பாளிடத்திலேயே வாசித்தார், அதனால சர்வசாஸ்திர விசாரதா எல்லா சாஸ்திரங்களும் வாசித்தனால புத்தி சக்தி அவ்வளவு வளர்ந்திருக்கு. சர்வசாஸ்திர விசார மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதா இப்படி இது வரைக்கும் சொல்லி கதிதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்புதம் இப்படி அம்பாளுடைய சரித்திரத்தை தாங்கள் சொல்லியிருக்கேன். முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இவன் பாக்கியம் பாப்பமா நகச்சதி தேவி பாகவதே பிரதம ஸ்கந்தே தாவதியம் விதா ஸ்மரியதே. புராணில பகவான், ஒரு காலத்துல பகவானவர் விஷ்ணு யஜ்ஞ சம்ரக்ஷணாதி கணதர காரியார்த்தம், யஜ்ஞ சம்ரக்ஷணம் என கூறியதான மிக உயர்ந்ததான கட்டமான செயல்களை பண்ணுவதற்காக பகு ஜாகரா வெகு நாட்கள் முழித்துக் கொண்டு சிராந்தா களைப்பை அடைந்து சாரங்க தனுஷா கோடிம், அந்த சாரங்கம் என கூடியதான வில் அதனுடைய நுண்ணியிடத்தில் தலையை வைத்துக் கொண்டு கிரீவாயாம் அவலம்பிய கழுத்து கீழே வச்சுண்டு நித்ராணோ அபோது. இப்படி எல்லாம் தூங்கலாமா? இதுதான் தப்பு. சில பேர் பாருங்க எப்படியாவது தூங்குவான், தூங்கறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டு தூங்கணும். தலையான சரிய வச்சுட்டு போட்டுட்டு கொசு வேலை ஏற்றி வச்சு எல்லாம் சரியா பண்ணி வச்சுன்னு தூங்கணும். இப்படி ஏதோ ஏசக்க பண்ணி தூங்கிட்டு பத்துல நின்று தூங்கிட்டு கப்பன் கீழே விழுந்து பம்பு இப்படி மகாவிஷ்ணு பேர் என்ன பண்றதுன்னு நித்ராணோ பூத் பிரம்ம ருத்ராதயா. அப்பொழுது பிரம்மதேவர் ருத்ர இவாள் காரிய விசேஷ திசாதிகிதையா, அவர் ஏதோ அவரால் ஆக வேண்டியதான சில காரியங்கள் இருக்கு என்கிறது பார்ப்பதற்கு பார்த்து ஜாகரணாயா, அவரை முடிப்பு வைப்பதற்காக அவரை எழுப்பதற்காக வன்னி நாமதி கிருமிப்பியா வன்னி வம்ரி எனக்கூடியதான கிருமிகளை, அதுதான் நம்ம இப்ப கரையாது சொல்லிட்டு இருக்கோம். அந்த கிருமிகளை யஜ்ஞபாக மிச்சத்யா அவ சொன்னாலும் அங்க ஏதாவது செயல்படுதுன்னா எனக்கு யஜ்ஞபாகம் பண்ணிதான் வரும். யஜ்ஞபாக மிச்சத்யா தத்வா அவளுக்கு கொடுத்து தன்முகா பிரத்யஞ்சாம் அத்ரோட்டயன், அதன் வாயிலாக அந்த நான் கயிறை வில்லினுடைய நான் கயிறை ஏற்படும் பண்ணினார். தேன கோட்டேகே உச்சநாது சிரோ அத்தியுட்டீனம் குவாபி கதமபூத், இப்படி இதை கட்பணுமே அந்த தலையானது அந்த போர்ஸ்ல போய் தனியா பிறந்து எங்கேயோ போய் விழுந்துருக்கு தெரியல. சதா சோகா விஷ்டாக சுராஹா, அப்பொழுது தேவதைகள் ரொம்ப கவலை அடைந்து சீர்ஷம் அலபமானாஹா, அந்த மகாவிஷ்ணுய தலையை அடைய முடியாம என்ன பண்ணார், திரிபதி சுந்தரியும் துஷ்டுவோ திரிபுர சுந்தரீம் அம்பாளை துதித்தனர்கள். சுந்தரின் என்ன, திரிபுர சுந்தரின்னு என்ன பேரு, உந்தி கிளேதனே எனக்கூடியதான தாசுல இருந்து சுந்தரின்னு பேரு, ஈரஞ்சிக்காரின்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அம்மா காப்பாத்துன்னு சொன்ன மாத்திரத்தினால உங்களை காப்பாத்தக்கூடியதான அருண இசையவள் பேருக்கு சுந்தரின்னு பேர். மூலகத்துக்கும் சுந்தரியா இருக்கு, நீங்க சுந்தரின்னு அழகானவள் இப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம். இந்த அழகானவன் அழகு இருக்கவே இருக்கு, அழகு என்ன கேள்வி இது, இது அழகு எது தெரியாது. ஆகையால் இங்க சுந்தரின்னு என்ன அர்த்தம், கருணை படைத்தவள் அப்படின்னு சா துஷ்டா சஞ்சி. இப்ப அவர்கள கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்து அவளுக்கு நல்லதை பண்ணணும்னு சந்தோஷப்படுத்தி என்ன பண்ணினா, ஜய நிரோ யோஜனேன ஏனம் ஜீவயதா, குதிரையுடைய தலையை இதுல வச்சுட்டு நீங்க இவரை குழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்யந்தரதத்தா அம்மாள் அந்தர்தானமாகிவிட்டாள். சதத்ததா ஜீவிதா விஷ்ணு, இப்படி உயிர் வாழ்ந்ததான மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணினார், ஹயக்ரீவோ பூத்வா குதிரை தலை உள்ளவராயி ஹயக்ரீவாக்கம் சைத்யம் ஹகவான், ஹயக்ரீவம் எனக்கூடியதான குதிரை முகம் உள்ளதான ஒரு அரக்கனை கொன்னார். இந்த அரக்கனை கொன்னார்னா அது எப்படி எதுன்னு கேட்கப்படாது, அது தேவி பாகத்தை வாசிக்கணும். எல்லாத்தையும் இங்க சொல்லிட்டே இருந்தா அப்ப இந்த கதை எப்படி ஆகும்னு, தேவி பாகத்தை ஹயக்ரீவனை கொன்னதான கதை இருக்கு. அதுக்கப்புறம் ரகசிய ஜாதம் அகிலம், இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் தேவி முகாதேவ லப்தவான், அம்பாள் முகமாகவே இவைகளை அடைந்தார். இத்யாதி சோயம் அஸ்வானனஹா விஷ்ணுரேவா, இப்படிப்பட்டதான அஸ்வானர் ஹயக்ரீவர் யாரு, சாட்சாத் மகாவிஷ்ணு. குரு மந்திரத்தை நீங்க ஜிபிக்கும் பொழுது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திங்க பராசரஞ்ச, ஏன் நாராயணனை முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், அவர் தானே ஹயக்ரீவர். அம்பாளுக்கு அடுத்ததாக தெரிஞ்சின்றவர் யாரு, அம்பாளுக்கு சிஷ்யனா இருக்கிறவர் யாரு, நாராயணன். சோ ஆதி குருவா இருக்கவர் யாரே? நாராயணன். சோ உங்க சிஸ்டர் நீங்க மட்டும் நாராயணம் பண்ணுவோம் ஏதோ சொல்லிட்டு ஏதோ யாரோ எழுதினார் ஸ்லோகத்தை நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இதுல ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு. அந்த ஸ்லோகத்துல சொல்றதுக்கு தாத்பரியம் அது. அதே போல ஸ்ரீநாதாதி குரு திரயம் அப்படிங்கிற ஸ்ரீநாதர் யாரு? அவர்தான். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தோட அயக்கிரீவர் சாட்சாத் மகாவிஷ்ணுவதுதான் அயக்கிரீவர். சோயமஸ்வான மகாவிஷ்ணுரேவா அதிதம் விசேஷ்யம் உக்த உருத்தாந்த ஸ்மாரணேன அஸ்வான நமஹா புத்தே அப்படின்னு சொல்றதுனாலயே இவ்வளவு கதை அடங்கி இருக்குன்னு சொல்றது. லங்கா சாஸ்திரத்துல முதல் ஸ்லோகத்துல அஸ்வான் நமஹா புத்தே சர்வசாஸ்திர விசாரதான்னு சொன்னதுனால அதற்குள்ள இவ்வளவு கதையெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு தெரியுது. உக்த வருத்தாந்த ஸ்மாரணேன தேவி அனுகிரகி தத்வாபிப்ராய கர்ப்பம். பெரியவரே, அயக்ரீவருடைய நீங்க வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கீங்க, அத சொல்றதுக்காகத்தான் மகாபுத்தே. அதனாலதான் மகாபுத்தேன்னு கூப்பிட்டார். இத்தியாதி விசேஷணத்வயம் ஸ்துதி மாத்திரம். ஏதோ குரு இருக்கார், அந்த குருவை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது மட்டும் இல்ல, இத்தனை கதை பின்னால இருக்கு. அதுக்காகத்தான் லலிதேதி கதிதம் லலிதா தேவியா சரிதம் பரம அத்புதம். லலிதான்னு சொன்னேன், லலிதான்னு என்ன சார் அர்த்தம்? அப்படி பேரு அப்படி அர்த்தம் இல்ல, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அம்பாளுக்கு லலிதான்னு பேரே வந்தது. ஆயிரம் நாமாக்கள்ல கடைசி நாம லலிதாம்பிக, முதல் நாம இல்ல. இப்ப கடைசி நாமக்கு அர்த்தம் முதல்ல சொல்ற லலிதான்னு ஏன் பேர் வச்சுட்டு இருக்கேள் சொல்ற. பத்ம புராணேஹி லோகானதித்ய லலதே லலிதா தேன ஜோச்சதே. லோகானதித்ய லலதே உலகங்கள்ல இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களையும் தாண்டி அத்தனை பதார்த்தங்களை அதை விட உயர்ந்ததாக விளையாடி கொண்டு சந்தோஷமா இருக்கான். அதனால ஸ்ரீவித்யோபாசகன் எப்பவும் அழப்படாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான். மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், ஜனங்கள் இடத்துல ஒரு சந்தோஷமான சந்துஷ்டியான பாவனை இருக்கான். இது போல பாவனை இருக்குமையானா சீக்கிரமாக மந்திர பலன் கிடைக்கும். எப்பொழுதுமே எனக்கு இப்படி ஆயிடுது என்ன மட்டும் இதெல்லாம் நினைக்கப்படாது. எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க சந்தோஷமா இருந்து பழகி கற்றுக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் எந்த துன்பமும் கிட்ட வராது, நடுங்கி ஓடி போயிடும். ஓடினா பின்னால நாய் விரட்டும், நின்று பார்த்தேன்னா அது பயந்துட்டு ஓடி போயிடும். சரி பண்ணி பாக்கட்டமான நீங்க முதல்ல பண்ணுங்க, அப்புறம் நான் பண்றேன்னா ஓடுறேன். நான் ஓடிட்டு இருக்கேன், பின்னால ஓடிட்டு இருக்கேன், நீங்க நில்லு நில்லுன்னா அது கடத்தி விடுதுன்னா என்ன பண்றதுன்னா இப்படி கேட்டுனா என்ன ஆகும்? ஆனா விவகாரம் என்னன்னு, அம்பாளுக்கே லலிதான்னு லலிதான சந்துஷ்டா, எப்பொழுதும் இருக்கிறதோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கவள், சிரித்துக் கொண்டிருப்பவள், சுங்கார ரசத்துடன் இருப்பவள். லோகானதே லலிதா தேனுச்சதே இது நிர்வச்சன ஸ்லோகே. அந்நதபி சம்பவம் நிர்வசன முக்தம். இத நான் ஒன்ன சொன்னேன், இது போல மீதி நிர்வசனங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பராசக்தி சதா சிவாதி ரூபாணி சக்தி சிவயோகோ உத்தரோத்தர அபகர்ஷவந்தி பகூனி சந்தி. இந்த உலகம் எல்லாம் மூணு குணங்களால் செய்யப்பட்டது. இது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த மூணு குணங்களோட சேர்ந்ததான பிரகிருத்தினால செய்யப்பட்டது. இந்த மூணு குணங்களோட சேர்ந்த பிரகிருத்தினால செய்யப்பட்டதான இந்த உலகத்தில் மிக உயர்ந்ததா இருக்கக்கூடியதான தத்துவ குணம் மட்டும், அது நெய்யானது எப்படி அது இறுகி கட்டியா இருக்கோ, அதே போல சத்வகுணம் மட்டும் இறுகி கட்டியா இருக்கும் பொழுது அந்த சரீரம் அம்பாளுடைய சரீரம். பராசக்தி சதாசிவாதி ரூபாணி, பராசக்தி சதாசிவம், சிவசக்தி சதாசிவ, அப்படி சுத்த வித்யா அப்படின்னு வச்சா 36 தத்துவங்களை சொல்ல போறேன். அந்த 36 தத்துவங்களில் சிவசக்தி எனக்கூடியதான தத்துவங்கள் இருக்குல்லவா, இவைகள்லாம் தத்துவகுணம் அதிகமாக இருந்ததான சரீரங்கள் உள்ளவை. ஆனா அம்பாளோ வெறும் சத்துவகுணம் தான் ஒரு இம்மி அளவுக்கு ரஜோகுணமோ தமோகுணமோ சேரலை. சர்வலோகாதீதா தேசாந்த லோகாக பகுவிதாக, அந்த சிவசக்தி சதாசிவ வித்யா இப்படி இருக்கக்கூடியதான அந்த தேவதைகள் லோகங்கள் பலவை. பரசிவா சின்ன மகாசக்தி ஸ்து, நான் சொல்லக்கூடியதான பரசிவ அபின்னனான அம்பாளோட பரமேஸ்வரனோட வேதாக இல்லாமல் இருக்கிற அம்பாள் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தோட சொல்லும் பொழுது, நான் சொல்லும் பொழுது சிவசக்தி ஐக்கியரூபிணி, சிவமும் சக்தியும் ஒன்றாக இருக்கிற ஸ்வரூபம் அவ்வடிவம் பரமசிவாபின்ன மகாசக்தி சர்வலோகாதீத, எல்லா லோகங்களையும் தாண்டி நிற்பவள். மகா கைலாச அபராஜிதாதி அதவாச்சியே, மகா கைலாசம் என்றும் அபராஜிதம் என்றும் திடீர்னு அபராஜிதா சக்தின்னு வரப்போறது. யாராலையும் ஜெயிக்க முடியாததான, யாராலையும் தோற்கப்படாததான அப்படிப்பட்டதான ஒரு சக்தின்னு சொல்றோம். மகாலட்சுமிக்கும் அபராஜிதான்னு பேரு, அபராஜிதா சஹஸ்ரநாமம் உண்டு, அபராஜிதா கிரமம் உண்டு, தனியா உண்டு. இப்படி அபராஜிதா இது பதவாச்சியே சர்வலோகோத்தமே லோகே கிஷ்டதி. ஆகையால் இந்த அம்பாள் எந்த லோகத்துல இருக்கா? மகா கைலாசம் எனக்குரியதான எல்லா லோகங்களோட மிக சிறந்ததான லோகத்தில் இருக்காள். சத்யாத்த சரீரம், அந்த அம்பாளுடைய சரீரம் மகா கைலாச அபராஜிதாதிபத வாச்சியே, மகா கைலாசம் என்றும் அபராஜிதம் என்றும் பதங்கள்னால சொல்லக்கூடியதான சர்வலோகோத்தமத்தில் இருக்கு. அவளுடைய சரீரம் கனிபூத கிருதவது, அப்படியே நன்ன இறுகின பூ நெய் மாதிரி, ரஜ்பர்க்க சூன்ய, ரஜோ குணமோ தமோ குணமோ அதனுடைய சம்பந்தம் சிறிதேனும் இல்லாமல் சத்வ கனிபாவ ரூபம், வெறும் சத்வம் தான், பியோர் சத்வம் தான். அந்யாம் சிவசக்தினாம் சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர, இப்படிப்பட்டதான அவாழ்ந்திய சரீரங்களோ கதிபயானாம் சாத்விக சரீராண்டியபி, சாத்விக சரீரங்களா இருந்த போதிலும் சத்வாதிக்ய குணாந்தர அல்பத்வ யுக்தானி, அதிகமான சத்வம் மற்ற குணங்கள்ல ஒரு சிறிதேனும் இருக்கு, அவ்வளவுதான். மற்ற குணங்கள் கொஞ்சமும் இல்லை. புனசுத்த தத்வானி ஆகியால் சர்வோத்தமைவா ஏதா பரபிரம்ம மூர்த்தி, வேதாந்தத்தில் நீங்க பிரம்மம் சத்யம் ஜானம் அனந்த பிரம்மா, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். இப்படிப்பட்டதான ஸ்ருதி வாக்கியங்கள்னால எந்த பரபிரம்மத்தை சொல்கிறீர்களோ அந்த பரபிரம்மம் அம்மா. இப்ப நான் என்ன சொன்னேன், பரபிரம்மம்னா எப்படிப்பட்டவள்? வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான சுத்த பிரம்மம். அதனால்தான் அத்தியா சர்வோத்தமைவ ஏஷா பரபிரம்ம மூர்த்தி, அத்தியாபி சந்தி ரகசியபூதா பகவஹ பேதா. இந்த அம்பாளுக்கும் பல உருவங்கள் உண்டு, ரகசியமான உருவங்கள். ஏஷு காமேஸ்வரியம்பா காமேஸ்வரியாத்மக மூர்த்தி ரேவா, காமேஸ்வரி எனக்கூடியதான மூர்த்தி தான் இஹ கிரந்தே பிரதிபாத்தியதே. காமேஸ்வரின்னு சொன்னாலோ லலிதான்னு சொன்னாலோ ஒண்ணுதான். காமேஸ்வர காமேஸ்வரிகளோ அல்லது சிவசக்திகளோ லலிதா பரமேஸ்வரி பரபிரம்மம்னு சொன்னாலோ ஒண்ணு. லலிதா பதேன சூரியம் லலிதம் ஸ்ருங்கார ஹாவஜன்யா கிரியா விசேஷ, ஒரு சந்தோஷமாகவும் ஒரு சுத்தாரத்தோடு இருக்கக்கூடியதான நிலைக்கு அம்பாண்டு பேரு. சத்வதி லலிதா தேன, அதனால ஸ்ருங்கார ரசப்ரதானா இயம் மூர்த்தி, இந்த மூர்த்தி இருக்கு அம்பாளுடைய வடிவம் இருக்கு, காமாட்சி லலிதாங்கிற இந்த ஸ்வரூபமானது எப்படிப்பட்டவள்? ஸ்ருங்கார ரசப்ரதானா, ஸ்ருங்கார ரசத்தோடு சொல்லியது. துர்கா சண்டி அப்படின்னு சொன்னா வீரரசம், அதேபோல ஒவ்வொன்றுக்கும் தசமகா விஜயத்தின் தனித்தனி ரசங்கள், கமலாத்மிகா மகாலட்சுமி தாயார் கருண ரசம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரசம் இருக்கு. இதுல அம்பாண்டிய ரசம் என்ன? ஸ்ருங்கார ரசம். இந்த ரச சித்தாந்தத்தை சொல்றவா ஸ்ருங்கார ரசம் தான் எல்லா ரசத்துக்கும் மாத்திரு ரசம்னு சொல்லியிருக்கா. அங்கிருந்து தான் எல்லாம் வந்துருக்கு அப்படின்னு. சுங்கார ரசத்துல காளிதாசன் ரொம்ப பெரியவன், அவன் சொன்னதான் சுங்கார ரசம் அப்படி. ரொம்ப அழகா இருக்கு. ராமாயணத்தை பார்த்து சுங்காரத்தை பாக்கலாமா? ராமாயணம் கருண ரசம், எங்க பார்த்தாலும் அழுகு. முதல்ல இருந்து ராமன் ஆரம்பிச்சாரியா அழுகைய, அங்கிருந்து ஆரம்பிச்சு தசரதர் முதல்ல ராமன் அழிச்சுன்னு போன ஓன்னு அழுத. ஏன் அனுப்புறது தானே, ஏதோ டூர் கணக்கா நீங்க பசங்களா ஸ்கூல்ல டூர் அனுப்புறான்னு போகணும்னு அழுத அனுப்புறாள். சந்தோஷமா கையில காசு வேற கொடுத்து பத்திரமா போயிட்டு வரணும் அனுப்புறது. அப்படி அனுப்ப வேண்டாமா தசரதர் அனுப்பல. அப்ப அழறமிச்சு ராமன் அழுத ராமத்துல இருந்து அனுப்பிட்டு அழுதே இருக்காரு. காட்டு தெரிஞ்சுட்டேன் இவர் அழுதுட்டே இருக்க. சீதாதேவி காணும், ராமன் அழுதுட்டே இருக்க. அசோகவனத்துல சீதாதேவி அழுதுட்டே இருக்க. எங்கேயா பார்த்தாலும் அழுத. உத்தரகாண்டத்துல போனா மறுபடியும் அழுத. ஒரு ரசமும் எல்லாம் டெய்லி ராமாயணம் படிக்கிறேன். என்ன யாரு அழுகையில படிக்கிறது என்ன? அதை படிச்சாத்தான் என் அழுக போகும். இவனுடைய அழுக போகணுங்கிறதுக்கு அவ அழகு. இன்னொருத்தர் யாரோ அழுத அப்பாவது நம்ம சந்தோஷப்படாத. என்ன எண்ணம் பார்த்தாலும் மனுஷனுக்கு இது இவளுக்கு. ஆனா இங்க ஒரே சிரிப்பு, ஒரே ஆனந்தம். அம்பாளுடைய ஸ்வரூபம் பரமானந்த விக்கிரஹா, அப்படி ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் சுங்கார ரச பிரதான இயம் மூர்த்தி சைவ தேவி கிரீடா விஜிகீஷாதி சீலத்வாத். இந்த பாடலாம் கிரீடா விளையாடுறாள், விஜிகீஷா ஜெயிக்கக்கூடியதானவள். சத்யாக சரித்திரம், அப்படிப்பட்டதான அம்பாளுடைய சரித்திரம். மாதுர்பாவாதி ஸ்தோத்ர சமுதாயம், அம்பாள் எப்படி பிறந்தாள், அம்பாள் என்னென்ன பண்ணினா, எப்படி ஜெயிச்சார், ராட்சதால எப்படி ஜெயிச்சார், அவளுக்கு வேண்டியதான ராட்சதாளுக்கு என்னென்ன பண்ணணும்னு பண்ணினா, இவைகள்லாம் ஒவ்வொன்றையும் சொல்ல போறோம். தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை வந்துருச்சு. ராத்திரி இன்னைக்கு ராத்திரி என்னாச்சுன்னு தேவதைகள்லாம் நாளைக்கு தோத்து போடுவோங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டா. அந்த அளவுக்கு சேதம் ஆயிடுது. அடுத்த நாள் பார்க்கலாம் சரி யுத்தத்துக்கு போவோம்னு பார்த்தா அந்த ஒரு லைனை தாண்டி அவளால போக முடியல. ஏன் தெரியுமா? 40 மைலுக்கு 40 மைல் ஒரு சக்கரத்தை தயார் பண்ணினா அந்த சக்கரமானது என்ன ஆயிடுதுன்னு, அந்த சக்கரத்தை இவளால போட முடியல. அந்த சக்கரத்தை விக்ன யந்திரம்னு ஒரு யந்திரம், அத நடுவில் எவ்வளவு யந்திரம், 40 மைலுக்கு 40 மைல். ஏன் சார் அப்படி பண்ணினான்னு, தேவதைகள் எந்த அஸ்திரம் போட்டாலும் அந்த 40 மைல் வரைக்கும் போகுமா. ஒரு அம்பால ஒரு வில்லால ஒரு அம்பை ஏற்றி வச்சா அது எப்படிப்பட்டதான ஒரு அஸ்திரமா இருந்த போதிலும் 40 மைல் தான் அதற்கு ஒரு டார்கெட். இது என்னடாச்சு, அந்த 40 மைல் தயார் பண்ண ஆகையால் தேவதைகள் எந்த அஸ்திரம் போட்டாலும் எங்க மேல விழாது. அப்படி ஒரு அஸ்திரம் தயார் பண்ணி எங்கிருக்கா இவ மட்டும் போட்டுதான் இருக்க வேண்டியதுதான், ஒண்ணு விழாது. அவன் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து சிவன் சாப்பிட்டு நாளைக்கு வருவான். இப்படி ஒரு நடந்ததே என்ன பண்றது, எல்லாரும் அம்பாள்கிட்ட ஓடுறான். ஓடும் பொழுது அம்பாள் பார்த்தான், யோஹோ இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்படியே பரமேஸ்வரன் அப்படி பார்த்தான். பார்க்கும் பொழுது பரமேஸ்வரன் ஒரு மாதிரி முகத்தை வச்சிருக்கான். அந்த முகம் தான் கணேஸ்வரன். பண்டா சுரேந்திர நின் முக்த சத்ர பிரத்யத்ர வர்ஷிணி அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல பண்டா சொன்ன பார்த்ததுனால ஒரு விக்னயந்திர பிரகர்ஷிதா, விக்னயந்திரத்தை போட்டா வந்து காமேஸ்வர முக ஆலோக ஸ்ரீ கணேஸ்வர, காமேஸ்வர முக ஆலோக, காமேஸ்வருடைய முகத்தை பார்த்ததுனால் விக்னயந்திரமாக விக்னயந்திரமாக மகாகணேஸ்வரன் உண்டானாராம். இப்படி எல்லாம் கதைகள் இவைகள் எல்லாம் அப்பொழுது நமக்கு சொல்லி வச்சா. அதனால பிராதுர்பாவாதி ஸ்தோத்ர சமுதாயாந்தம் கதிதம் பவதா எல்லாம் நீங்க சொல்லிருக்கேன். இவர் என்ன பண்ணீங்க, இத்தனையும் நீங்க சொல்லிருக்கீர்கள் என்று இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் சொல்லலேங்கிறது சொல்லல. இப்ப பரமாத்புதம் இதெல்லாம் நான் பாக்குறேன். இதெல்லாம் சாதாரணமாக மற்றவளால சொல்ல முடியுமா? இந்த சரித்திரங்கள்லாம் பரமாத்புதம் அத்தியுத்தமத்வாத் ரொம்ப கிரேட் அது அப்படி இருக்கிறதும், அஸ்மத சரத்வாத் இந்த கதைகள்லாம் இதுவரைக்கும் யாராலையும் கேட்கப்படவில்லை, மிக சிறந்தது வேற யாராலையும் கேட்கப்படவில்லை, இப்படிப்பட்டதான சரித்திரம். அனுபமத்வாத் இது ரொம்ப உத்பவம்னு சொன்ன என்ன, இதுவரைக்கும் யாராலையும் சொல்லி கேட்கப்படலை, மிக சிறந்ததாகவும் இருக்கு, அதுக்கு சமானமாக இப்படிப்பட்டதான கதை வேற எங்கேயும் காணப்படலை, இப்படிப்பட்டதான கதைகளை எனக்கு சொன்னேள். என்ன சொல்லலேன்னு, என்ன சொல்லலேங்கறத அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.